الله اما بعد فيقول الله تبارك وتعالى في كلامه العزيز اعوذ بالله من الشيطان الرجيم وقضينا الى بني اسرائيل في الكتاب لتفسدن في الارض مرتين ولتعلن علوا كبيرا صدق الله العظيم قال النبي صلى الله عليه وسلم انكم على بينه من ربكم ما لم تظهر فيكم سكرتان سكره الجهل وسكره حب العيش انتم تجاهدون في سبيل الله وتأمرون بالمعروف وتنهون عن المنكر فاذا ظهر فيكم حب الدنيا فلا تجاهدون في سبيل الله ولا تأمرون بالمعروف ولا تنهون عن المنكر القائلون يومئذ بالكتاب والسنه كالسابقين الأولين من المهاجرين والأنصار رواه الترمذي صدق رسول الله صلى الله عليه وسلم إلا بحل بحل تيميه واللون هي الله سبحانه وتعالى ورون كورتاهتم فلا تنم كرنيم سلامنم إيديترمم சாந்தி நபி சன்மார்க்க போதகர் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதிலும் அன்னார்களை பின்பற்றி வாழ்ந்த அருமை சஹாபாக்கள் தாபியாவுங்கள் தபா தாபியாவுங்கள் மேலும் கயாமனால் வரை வரக்கூடிய முஸ்லிமான மூமினான ஆண்கள் பெண்கள் அனைவர்கள் மீதிலும் உண்டாவதாக என்று கூறியதன் பின்னால் அல்லாஹினுடைய கட்டளை ஏற்று அவனது இல்லமாம் பள்ளி வாயிலே ஆரம்ப நேரத்திலே ஒன்று குழுமி இருக்கும் அல்லாஹுவின் நல்லடியார்களே ரேனேசர்களே எங்கள் வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லா நிலைகளிலும் அல்லாஹுவை பயந்து அவனால் ஏவப்பட்ட ஏவல்களை இயன்ற அளவு எடுத்து நடக்கும்படியும் அவனால் விலக்கப்பட்ட விலக்கல்களை முற்றாக தவிர்ந்து கொள்ளும்படியும் முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நான் வசிய செய்து கொள்கிறேன். அன்புறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹ்விடத்தில் நேர் வழி என்பது அது ஒரே ஒரு வழிதான், இரண்டு வழி கிடையாது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் நேர் வழியை பற்றி சொல்லும் பொழுது வலா தத்தபிஉ ஸுபுல ஃபதஃபர்ரக பிகும் அன் சபீலிஹ், நீங்கள் பல வழிகளை பின்பற்ற வேண்டாம், அது அல்லாஹுடைய நேர் வழியாகிய ஒரே ஒரு வழியை விட்டும் உங்களை வழி தவற செய்துவிடும் என்று குர்ஆன் சொல்கிறது. அல்லாஹ்விடத்தில் நேர் வழி என்பது ஒரே ஒரு வழிதான், அங்கே இரண்டு வழி கிடையாது. அது எந்த வழி என்றால், அன்றிலிருந்து இன்று வரை இந்த நிலையில் முஹம்மதுர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உம்மத்தினர்களை விட்டு பிரிந்தார்களோ, அப்பொழுது சஹாபாக்கள் எந்த மார்க்கத்தின் மீது இருந்தார்களோ, அதனை தாபிஈன்கள் தபா தாபிஈன்கள் எந்த முறையில் பின்தொடர்ந்தார்களோ, அதனை தொடர்ந்து தொடராக மூமின்கள் எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியே அல்லாஹ்விடத்தில் நேர் வழியாக இருக்கிறது. இடைவெளியில் சரித்திரம் இல்லாமல் தொடர் இல்லாமல் இன்று நேற்று உருவெடுத்த எந்த ஒரு வழிமுறையும் அது அல்லாஹ்விடத்தில் நேர் வழி கிடையாது. எந்த வழிமுறை அன்றிலிருந்து இன்று வரை மூமின்களுடைய வழிமுறையோ அந்த வழிமுறை தான் அல்லாஹ்விடத்தில் நேர் வழியாக இருக்கிறது. அல்லாஹு தஆலா குர்ஆனில் இந்த மூமின்களுடைய வழியை பற்றி சொல்லும் பொழுது ஒமை யுஷாக்கக ரசூல மின் பஅதி மா தபையன லஹுல் ஹுதா வயத்தபி கைர சபீலில் மூமினீன் நுவல்லிஹி மா தவல்லா வ நுஸ்லிஹி ஜஹன்னம் வ ஸாஅத் மஸீரா. நேர்வழி இன்னதென்று தெளிவானதன் பின்னால் யார் அல்லாஹுவின் தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தில் மோசடி செய்வாரோ, மையுஷாக்கு ரசூல் என்றால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நோவினை செய்வது என்பது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபி அவர்களுக்கு பின்னால் வந்து யாராவது நோவினை செய்கிறார்கள் என்பது அவர்களுடைய அவர்களுடைய உடம்பில் கை வைப்பதல்ல, அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தில் கை வைப்பது. யார் அல்லாஹ்வுடைய தூதர் கொண்டு வந்த மார்க்கத்தில் மோசடி செய்வாரோ, மூமின்கள் எல்லோரும் அன்றிலிருந்து இன்று வரை எவ்வழி நடந்தார்களோ அவ்வழிக்கு மாற்றமான ஒரு வழியை பின்பற்றுவார்களோ, நுவல்லிஹி மா தவல்லா, அவர்களை நாம் போகின்ற போக்கிலே விட்டு விடுவோம். வனுஸ்லிஹி ஜஹன்னம், அவர்களுடைய முடிவை நரகமாக ஆக்குவோம். வசாத் மஸீரா, தங்கும் இடங்களில் அது மிக கெட்டதாக இருக்கிறது என்று குர்ஆன் சொல்கிறது. அன்புடைய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மூமின்கள் அன்றிலிருந்து இன்று வரை இவ்வரை எந்த வழியில் நடந்தார்களோ அந்த வழியே அல்லாஹ்விடத்தில் நேர் வழியாக இருக்கிறது. மூமின்களுடைய வழிமுறை என்பது அது நேரான வழி என்பது வரைவிலக்கணப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. குர்ஆனில் அல்லாஹு தஆலா நேர் வழியை வரைவிலக்கணப்படுத்துகிறான். சூரா பாத்திஹாவில் ஒவ்வொரு நாளும் அல்லாஹ்விடத்தில் நாங்கள் துஆ செய்கிறோம், இஹ்தினஸ் ஸிராத்தல் முஸ்தகீம், எல்லாம் எங்களுக்கு நேரான சரியான வழியை காட்டுவாயாக. அந்த வழி எந்த வழி தெரியுமா? யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ அந்த மக்களின் வழியை எங்களுக்கு நேரான வழியாக காட்டுவாயா. யாருக்கு அல்லாஹ் அருள் புரிந்தான் என்பதையும் அல்லாஹு தஆலா குர்ஆனிலேயே சூர நிசாவில் தஃப்ஸீர் செய்கிறான், விளங்க வைக்கிறான். அன்னாம் அல்லாஹு அலைஹிம் مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ وَحَسُنَ أُولَئِكَ رَفِيقًا ذَلِكَ الْفَضْلُ مِنَ اللَّهِ اللَّهُ تَعَالَى நபிமார்கள் சித்தீக்குகள் சுஹதாக்கள் சாலிஹான அடியார்களுக்கு அருள் புரிந்தான். எனவே அல்லாஹ்விடத்தில் நேர்வழி என்பது நபிமார்களுடைய சித்தீக்குகளுடைய சுஹதாக்களுடைய சாலிஹான அடியார்களுடைய வழிமுறைகளாக இருக்கின்றன. சித்தீக் ஷஹீத் என்பவர்கள் அல்லாஹ்விடத்தில் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். சூரா ஹதீதுடைய 19வது வசனத்திலே அல்லாஹு தஆலா குர்ஆனில் சூரா ஹதீதுடைய 19வது வசனத்திலே சொல்கிறான், வல்லதீன ஆமனு பில்லாஹி வரசூலிஹி உலாயிக ஹுமு ஸித்தீகூன வஷுஹதாஉ இந்த ரப்பிஹிம். இந்த ஈமான் கொண்டு அல்லாஹுவின் மீதும் அவனுடைய தூதர்மார்கள் மீதும் ஈமான் கொண்டார்களே இந்த சஹாபாக்கள், இவர்கள் தான் அல்லாஹுவிடத்தில் சித்தீக்குகளும் சுஹதாக்களுமாக இருக்கிறார்கள். அல்லாஹுவிடத்தில் சித்தீக்குகளும் சுஹதாக்களும் சஹாபாக்களாக இருக்கிறார்கள். சாலிஹான அடியார்கள் என்பவர்கள் அவர்கள் நல்லடியார்கள், அல்லாஹுடைய பொருத்தத்தை அடைந்தவர்கள், நேர்வழியிலே நமக்கு முன்மாதிரிகள். அவர்கள் தான் 3 நூற்றாண்டுகளுக்குள்ளால் வாழ்ந்த நல்லடியார்கள். அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் அபூதாவு திருமிதி நசாயி இப்னு மாஜா தாரமி அஹமத் முவத்தா மாலிக் உட்பட ஏராளமான ஹதீஸ் கிரந்தங்களிலே பதிவாக கூடிய ஹதீஸ் இது. 19 சஹாபாக்கள் இந்த ஹதீஸை அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீசுடைய அந்தஸ்து சஹீஹான ஹதீசுடைய அந்தஸ்தை விடவும் மேலானதாக இருக்கிறது. இந்த ஹதீஸிலே இருந்து நிறுவப்படும் விடயம் அல்லாஹுடைய குர்ஆனில் இருந்து நிறுவப்படும் விடயம் போன்றுள்ளதாக இருக்கிறது. நாங்கள் விளங்கி இருக்கின்ற ஹதீசுடைய அந்தஸ்துகள் சொல்லுவோம், அதனை விட ஓரிரு விடயங்கள் தெரிந்திருக்கும். ஆனால் சஹீஹை விட உயர்ந்த ஒரு ஹதீசுடைய அந்தஸ்து இருக்கிறது. அதனைத்தான் முத்தவாத்திர் என்பார்கள். முத்தவாத்திரான ஒவ்வொரு ஹதீசும் குர்ஆனுடைய ஆயத்தின் அந்தஸ்துக்கு போய்விடும். எப்படி குர்ஆனுடைய ஆயத்தை மறுத்தால், அதனுடைய கருத்தை மறுத்தால் மனிதன் காபிராகி விடுகிறானோ, அப்படியே இந்த ஹதீஸை மறுத்தால், இதனுடைய கருத்தை மறுத்தால் காபிராகி விடுவான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், கைருன் நாஸி கர்னி ஸும்மல் லதீன யலூனஹும் ஸும்மல் லதீன யலூனஹும். மக்களில் மிக சிறந்த மக்கள் என்னுடைய நூற்றாண்டிலே வாழக்கூடியவர்கள், பின்பு அடுத்து வரும் நூற்றாண்டிலே வாழ்கின்ற நல்லடியார்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுக்கு பின்னால் சொன்னார்கள், பின்னால் ஒரு கூட்டம் வருவார்கள், அவர்கள் இந்த தீனுடைய விடயத்திலே சாட்சி சொல்லுவார்கள். ஆனால் அவர்களுடைய சாட்சியை அவர்களுடைய சத்தியமே முந்திவிடும். அவர்கள் சத்தியம் செய்வார்கள், அவர்களுடைய சத்தியத்தை அவர்களுடைய சாட்சியே முந்திவிடும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த மார்க்கத்தில் உளறுவார்கள். இன்றொன்றை சொல்லிவிட்டு நாளை இன்னொன்றை சொல்லுவார்கள். மார்க்கம் என்று அடித்து பேசுவார்கள், மறுநாள் அதற்கு முரண்படுவார்கள். இப்படியான ஒரு கூட்டம் மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளால் இருக்கவில்லை. அந்த மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளால் வாழ்ந்த நல்லடியார்கள் தான் சாலிஹான மக்களிலே முதலாவது அந்தஸ்துக்குரியவர்கள். அவர்கள் தான் நேர்வழியிலே எங்களுக்கு முன்மாதிரிகள். எனவே ஒவ்வொரு நாளும் சூரா பாத்திஹாவில் நாங்கள் துஆ செய்கிறோம். யாருடைய வழியை கேட்கிறோம்? நேர்வழியாக நபிமார்களுடைய, சஹாபாக்களுடைய, இமாம்களுடைய வழியை கேட்கிறோம். ஃபிக்ஹுடைய இமாம்கள், அக்தைதாவுடைய இமாம்கள், ஹதீஸுடைய இமாம்கள் அனைவரும் மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளால் உள்ளவர்கள். இமாமுனா அபு ஹனீஃபா ஹிஜ்ரி 150, இமாம் மாலிக் 179, இமாமுனா ஷாஃபிஈ 204, இமாம் அஹ்மது பின் ஹம்பல் 241 வஃபாத் ஆகிறார்கள். சிஹாஹு சித்தாவுடைய அனைத்து நூலாசிரியர்களும், இமாம் புகாரி உட்பட, இமாம் புகாரி 256, இமாம் முஸ்லிம் 271, இமாம் திர்மிதி 274, இமாம் இப்னு மாஜா 274, இமாம் அபூதாவூத் 278, இமாம் நஸாயி 303 வஃபாத் ஆகிறார்கள். அன்புரைந்தார்களே, இதே போன்றுதான் அகீதாவுடைய, அகீதாவை முன்னோர்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய அகீதாவை தொகுத்த இமாம் அபுல் ஹசன் அல் அஷாரி, இமாம் அபு மன்சூர் அல் மாதுரிதி ரஹிமஹும் அல்லாஹ் அவர்களும் இந்த மூன்று நூற்றாண்டுகளுக்குள்ளால் உள்ளவர்கள். இந்த வழிமுறைகளை தான் இந்த உம்மத் வாழையடி வாழையாக தொடராக அன்றிலிருந்து இன்று வரை பின்பற்றி வந்தார்கள். ஆயிரத்தி 250 வருடங்களாக இந்த உம்மத்தில் இதுவல்லாத வேறு எந்த விஷ கருத்துக்களும் இருக்கவில்லை. அன்று ஹஜ்ரத் உஸ்மான் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இந்த ஷியாக்கள் அப்துல்லா இப்னு சபா என்ற யூதன் மூலமாக வழி கெடுக்கப்பட்டு அன்றிலிருந்து வழிகேடர்களாகவே இனம் காட்டப்பட்டு வந்தார்கள். சஹாபாக்கள் இந்த ஷியாக்களை வழிகேடர்கள் என்று இனம் காட்டினார்கள். ஹஜ்ரத் அலி ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவர்களை சுட்டரித்தார்கள். அதற்கு பின்னால் வந்த அனைத்து காலங்களிலும் அனைத்து அறிஞர்களும் அனைத்து உலமாக்களும் இவர்களை காபிர்களாகவே இனம் கண்டார்களே ஒழிய இவர்களை முஸ்லிம்களா என்று சந்தேகப்படும் யாரும் இந்த உலகில் வாழவில்லை. ஆனால் என்று யூதர்களுடைய கை மேலோங்குகிறதோ, யூதர்களுடைய பசாத் அவர்களுடைய குழப்பம் மேலோங்குகிறதோ, 1800 பின்னால் தான் இவர்களுடைய குழப்பம் மேலோங்க ஆரம்பிக்கிறது. அல்லாஹ்வுடைய குர்ஆன் இவர்களுடைய மேலோங்கத்தை பற்றி சொல்லும் பொழுது வகபைனா இலா பனி இஸ்ரائيل ஃபில் கிதாபி லதுஃபிதுன் ஃபில் அர்தி மர்ரதைன் வலதஅலுன் உலுவன் கபீரா. இந்த பனு இஸ்ரவேலர்களுக்கு, இந்த யூதர்களுக்கு அல்லாஹ் தஆலா தௌராத்திலேயே முடிவு கொடுத்து விட்டான். அவர்கள் இரண்டு முறை இந்த பூமியிலே குலப்படி செய்வார்கள். வலத்தஅலுன்ன உலுவன் கபீரா, நீங்கள் அந்த நிலையில் பெரிய உயர்வை அடைவீர்கள் என்று யூதர்களை நோக்கி அல்லாஹ் சொல்கிறார். அதனுடைய முதலாவது குலப்பம் ஹஜ்ரத் மூஸா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய பிரிவுடன் ஆரம்பமாகிறது. ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்கள் மஸ்ஜித் அக்ஸாவை கைப்பற்றும் பொழுது நிறைவுக்கு வருகிறது. فَإِذَا جَاءَ وَعْدُ أُولَاهُمَا بَعَثْنَا عَلَيْكُمْ عِبَادًا لَنَا أُولِي بَأْسٍ شَدِيدٍ فَجَاسُوا خِلَالَ الدِّيَارِ وَكَانَ وَعْدًا مَفْعُولًا. இந்த இரண்டு குலப்பத்துடைய முதலாவது குலப்பம் எப்பொழுது நிறைவுக்கு வந்ததோ அந்த நேரத்தில் எங்களுடைய சில நல்லடியார்களை நாங்கள் அனுப்பினோம். இபாதல் லனா என்று அல்லாஹ் தஆலா சொல்வது ஹஜ்ரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்து முஜாஹிதீன்கள்.
அந்த காலத்தில் இருந்த மூமின்கள் சஹாபாக்கள் தாபிஈன்களாக இருக்கிறார்கள். அந்த நேரத்தில் மஸ்ஜித் அக்ஸா வெற்றி கொள்ளப்பட்டது. அதன் மூலமாக இந்த யூதர்களுடைய உயர்வு தாழ்வாக மாறுகிறது, கண்ணியம் கேவலமாக மாறுகிறது. அதுக்கு பின்னால் இவர்கள் சதி செய்கிறார்கள். இதனுடைய சதியின் பின் விளைவு தான் அப்துல்லா இப்னு சபா என்ற யூதர் நடிப்பாக முனாஃபிக்காக மூமின்களுடைய அந்த தோரணையிலே நுழைந்து மூமின்களை வழி கெடுக்க ஆரம்பிக்கிறான். தன் ஆவிலே இருந்து வந்த இந்த யூதன் இவனை ஒரு யூதனாக மூமின்கள் விளங்கி இருக்கிறார்கள். இந்த ஷியாக்கள் நடிக்கிறார்கள், அவர்கள் சொல்கிறார்கள் அப்படியான ஒருவர் கிடையாது, அப்துல்லா இப்னு சபா என்பது ஒரு கற்பனை என்பார்கள். அது கற்பனை என்று சொல்வது ஒரு நடிப்பு. ஷியாக்களுடைய மார்க்கத்திலே நடிப்பு தான் மார்க்கத்துடைய 90% இருக்கிறது. அவர்களுடைய வேத வாக்குகள் சொல்கின்றன, அவர்களுடைய அடிப்படை கிதாப் பேசுகிறது. உசூலுல் காஃபி பிஹாருல் அன்வாருடைய வாசகம் இமாம் ஜாபர் சாதிக் அவர்கள் சொன்னார்களாம், இந்த மார்க்கத்திலே இந்த தீனிலே 10/9 பகுதி, 100/90 பகுதி அது தக்கியாவாக இருக்கிறது, நடிப்பாக இருக்கிறது, வெளிப்பாட்டாக இருக்கிறது. வெளியிலே ஒரு விடயத்தை பொய்யாக சொல்லிவிட்டு உண்மையை உள்ளத்திலே மறைப்பதாக இருக்கிறது. பல தீன லிமல்ல தக்கியா தலா, யார் தக்கியா செய்யவில்லையோ, யார் இந்த மார்க்கத்திலே நடிக்கவில்லையோ அவருக்கு இந்த மார்க்கமே கிடையாது என்று சொல்லுவார்கள். அன்பரே அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அப்துல்லா இப்னு சபா தான் இவர்களுடைய இமாமாக இருக்கிறார். ஆனால் இவர்கள் இதனை வெளிப்படுத்த மாட்டார்கள். என்றாலும் அவர்களுடைய அடிப்படை கிதாப் வெளிப்படுத்துகிறது. பிஹாருல் அன்வாருடைய 26வது பாகத்தில் பதிவு செய்கிறார்கள், வதக்கர பஅது அஹ்லில் இல்மி அன் அப்துல்லா இப்னு சபா கான யஹூதியன் ஃபஅஸ்லமா வவாலா அலியன் وكان في يهوديته يقول في يوسع بن نون وصي موسى بالغلو وقال في إسلامه بعد وفاة رسول الله صلى الله عليه وسلم في علي مثله عند بحار الأنوار உடைய வாசகம் இது. அவர்கள் சொல்கிறார்கள், எங்களுடைய உலமாக்கள் சொல்கிறார்கள், ஷியாக்கள் சொல்கிறார்கள், ஷியாக்களுடைய உலமாக்கள் சொல்கிறார்களாம், இந்த அப்துல்லா இப்னு சபா இருக்கிறாரே இவர்தான், இவர் ஒரு யூதராக இருந்தார் ஆனால் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நாங்கள் சொல்லுவோம் அவர் ஒரு யூதர் முனாஃபிக்காக இருந்தார். இந்த யூதர்களின் அடி வருடிகள் இந்த ஷியாக்கள் சொல்கிறார்கள் அவர் ஒரு யஹூதியாக யூதராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை இமாமாக எடுத்தார், மிக உயர்வானவராக. எந்த அளவு உயர்வானவர்களாக இருக்கிறார்கள் என்றால், உண்மையை உண்மையாக சொல்வதானால் நபிமார்களை விட சிறந்தவர் என்பதாக, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறப்பானவர்களாக நினைக்கிறார்கள். நான் ஷியாக்களை பற்றி எந்த வார்த்தை பேசினாலும் அந்த வார்த்தைக்கு நான் பொறுப்பாக இருப்பேன். அவர்களுடைய மூல கிதாபுகளிலிருந்து நான் அதனை நிறுவேன். ஷியாக்களிலே ஷியா இமாமியர்களை பற்றி பேசுகிறேன். அந்த இமாமியர்களுக்குரிய பெயர்கள் இன்னும் 3 இருக்கின்றன. இமாமியா, இஸ்னா அஷரியா, ஜாஃபரியா, ராஃபிதியா என்ற 4 பெயர்களை கொண்ட ஒரே கூட்டத்தார்கள் இவர்கள். இவர்கள் தான் உலகளாவிய ரீதியில் ஷியாக்களில் 86% வாழ்கிறார்கள். இந்த இலங்கை நாட்டில் இந்த இமாமியர்கள் அல்லாத வேறு எந்த ஷியாவுடைய நாமங்களும் கிடையாது. ஆனால் இவர்களிடம் ஷியாக்களை பற்றி பேசினால் சொல்லுவார்கள், நாங்கள் அந்த ஷியாக்கள் அல்ல, நாங்கள் வேறு ஷியாக்கள் என்பார்கள். இவர்களுடைய வார்த்தைகள் பொய்யே பொய்யாக இருக்கின்றன, எந்த ஒரு உண்மையும் கிடையாது. இவர்கள் சொல்கின்ற நபி அவர்களுடைய குடும்பத்தை நாங்கள் நேசிக்கிறோம் என்று சொல்கின்ற வார்த்தைகள் எல்லாம் அப்பட்டமான பகிரங்கமான பொய்களாக படுகூறுகளாக இருக்கின்றன. இவர்கள் உண்மையிலேயே நபி அலைஹிஸ்ஸலாத்துடைய குடும்பத்தை நேசிப்பவர்கள் அல்ல. இவர்கள் ஈரானுடைய அந்த மஜூசி அரச பரம்பரையை நேசிப்பவர்கள். இவர்கள் மஜூசிகள், இவர்கள் நெருப்பு வணங்கிகள். இவர்களுடைய கடைசி நோக்கம் அந்த நெருப்பு வணங்கிகளுடைய சாம்ராஜ்யத்தை திரும்பவும் நிலைநாட்டுவதாக இருக்கின்றன. இந்த முஸ்லிம்களுடைய உடைமைகள், சொத்து செல்வங்கள், உயிர்கள், மானம் மரியாதைகள், நாடுகள், குழந்தைகள், பெண்கள் எல்லாம் இவர்களுக்கு கனிமத்தாக பெறப்பட வேண்டும் என்ற உள்நோக்கம் கொண்டவர்கள். இவர்களை நீங்கள் சாதாரண ஒரு கூட்டமாக நினைக்க வேண்டாம். இவர்களை யூதர்கள் தான் உருவாக்கினார்கள். வழிகேடர்கள் தான் இவர்களை மதித்தார்கள். என்று வழிகேடுகள் தலை தூக்க ஆரம்பித்தனவோ அதுக்கு பின்னால் தான் இவர்கள் மதிக்கப்பட்டார்கள். ஹிஜ்ரி 1250 வரை, 1267 வரை இந்த பூமியில் சஹாபாக்களை, இமாம்களை விரல் நீட்டக்கூடிய எந்த ஒரு மூமினும் இந்த உலகில் வாழ்ந்தது கிடையாது. அப்படியானவர்கள் நேர்வழிக்குரியவர்கள் என்று அடையாளப்படுத்தப்பட்டது கிடையாது. முதன் முதலாக இந்த உலகில் 1267 ஆண்டுதான் மதுஹபுகள் தேவையில்லை என்று பேசப்படுகிறது. இது யூதர்களுடைய இரண்டாவது உயர்வுக்கு பின்னால் நடைபெறுகிறது. நான் உங்களிடம் சொன்னேன், இரண்டாவது உயர்வு இருக்கிறது. அவர்களுடைய முதலாவது உயர்வு நிறைவுக்கு வருகிறது. ஹதரத் உமர் கத்தாப் ரழியல்லாஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் இரண்டாவது இவர்களுடைய உயர்வு தான். அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லும் பொழுது சும்மா ரததுனா லகுமுல் கர்ரத் அலைஹிம், இவர்களுக்கு இரண்டாவது முறையும் இவர்களுடைய பசாது குழப்பங்கள் உருவாக்கும் காலம் உண்டாகிறது. அதுதான் இந்த காலமாக இருக்கிறது. 1800 பின்னால் சதி செய்து உருவாக்கிய காலமாக இருக்கிறது. உஸ்மானிய சாம்ராஜ்யத்தை சின்ன பின்னமாக்கியதன் பின்னால் உருவாக்கப்பட்டதாக இருக்கிறது. வந்ததுனா கும்பி அம்பால் வேர்ல்ட் பேங்க் மூலமாக பொருளாதாரம் இவர்களுடைய கையிலே போன காலமாக இருக்கிறது. ஸ்கூல் மூலமாக, பாடசாலைகள் மூலமாக பெறப்படுகின்ற குழந்தைகள் எல்லாம் யூதர்களுக்கு சொந்தமான காலமாக இருக்கிறது. வஜஅல்நாகும் அக்தர நஃபீரா, நீங்கள் தான் இந்த பூமியிலே மிக கூடுதலானவர்களாக இருப்பீர்கள் என்று குர்ஆன் சொல்கிறது. ஆனால் யூதர்கள் உலகிலே கூடுதலானவர்கள் அல்ல. 2-3 கோடி பேர்கள் தான் வாழ்கிறார்கள். ஆனால் இந்த 600-700 கோடியில் அதிகமானவர்கள் யூதர்களை பின்பற்றுகிறார்கள், அவர்களுக்கு கீழால் வாழ்கிறார்கள். முஸ்லிம்களிலே அதிகமானவர்கள் அவர்களிலே சிக்கிவிட்டார்கள். யாரெல்லாம் அவர்களுடைய மிஷன்ஸுக்கு கீழால், வேலை திட்டங்களுக்கு கீழால், அவர்களுடைய நோக்கங்கள் பூர்த்தி செய்யப்பட ஏற்பாடு செய்யப்பட்ட வலைகளுக்கு கீழால் வேலையோ, அவர்களை எல்லாம் குர்ஆன் யூதர்களாகவே கணக்கீடு செய்கிறது. அவர்கள் வீசிய வலைகளிலே முதலாவது வலைதான் வேர்ல்ட் பேங்க் ஆக இருக்கிறது. அதுக்கு கீழால் உள்ள பொருளாதாரமாக இருக்கிறது. WHOவுக்கு கீழால் உள்ள சுகாதாரம், யுனைடெட் நேஷனுக்கு கீழால் உள்ள டிஃபென்ஸ் பாதுகாப்பு, அதே தலைப்புக்கு கீழால் அவர்களுடைய மீடியா ஊடகம், அரசியல், இந்த 5 தலைப்பையும் கற்பிக்கும் அவர்களுடைய கல்வி, எஜுகேஷன், ஸ்கூல் சிலபஸ், இந்த 6 வலைகளுக்கு கீழால் யாரெல்லாம் சிக்கிக் கொண்டிருக்கிறார்களோ அவர்களை குர்ஆன் யூதர்களிலேயே கவுண்ட்லிஸ் பண்ணுகிறது. இதனைத்தான் அல்லாஹு தஆலா சொல்கிறான், உங்களுக்கு பெருமளவு சொத்து செல்வதை கொண்டு உதவி செய்யப்படுகிறது. வேர்ல்ட் பேங்க் மூலமா வபனீன், குழந்தை குட்டிகளில் பெருமளவு உங்களுக்கு உதவியாளராக ஆக்கப்படுகிறார்கள். முஸ்லிம் பெற்ற குழந்தையாக இருக்கலாம், அல்லது வேறு எந்த சமுதாயம் பெற்ற குழந்தையாக இருக்கலாம். தன்னுடைய குழந்தை யூதனுடைய கல்வியை கற்காவிட்டால் அவனிலே பிரயோஜனம் இல்லை என்று நினைக்கிறார்கள் பெற்றோர்கள். இந்த பாடசாலைக்குள்ளால் உட்புகுத்தாமல் இங்கே நலவு கிடையாது என்று நினைக்கிறார்கள் பெற்றோர்கள். இந்த கல்வியால் தான் மக்கள் வலிக்கெடுக்கப்பட்டார்கள், நாசமாக்கப்பட்டார்கள், பொருளாதாரம் நாசமாக்கப்பட்டது, சமுதாயத்துடைய கல்ச்சர், அவர்களுடைய கல்ச்சர் வீணாக்கப்பட்டது, பண்பாடு நாசமாக்கப்பட்டது. பாடசாலை மூலமாக கட்டம் கட்டமாக பிள்ளைகளை காம வெறி பிடித்த பிள்ளைகளாக மாற்றியது. உத்தியோகம் தேடி செல்கிறார்கள் பாடசாலைக்கு. நான் இன்று காலையிலும் உங்களிடம் கேட்டேன், உங்களுடைய பாடசாலையில் 5000 பிள்ளைகள் படிக்கிறார்கள் என்று வையுங்கள், 500 பிள்ளைகளுக்கு அதிலே உத்தியோகம் கிடைப்பது கிடையாது. ஆனால் ஒவ்வொரு பிள்ளையும் அங்கே காலத்தை வீணாக்குகிறது. இந்துஸ்தானுடைய இந்தியாவுடைய மதிப்பீட்டில் 1,00,000 டிகிரி ஹோல்டர்ஸ், 1,00,000 பட்டதாரிகள் பிச்சை எடுக்கிறார்கள். அதிலே அரை கரைவாசி பெண்கள் இருக்கிறார்கள். அவர்கள் எல்லாம் விபச்சாரத்தை தொழிலாக செய்கிறார்கள். ஆரம்பத்திலே 8 படித்த பிள்ளைகளுக்கு தொழில் கொடுத்தார்கள், பின்பு ஆ லெவல், அட்வான்ஸ் லெவல், டிகிரி. இன்று 35 வயது வரை திருமணம் இல்லாமல் அனாச்சாரத்திலே காலத்தை கடத்திவிட்டு தன்னுடைய கற்பை வீணாக்கிவிட்டு வாழ்க்கையை இழந்துவிட்டு 35 வயதில் கிழட்டு பருவத்தில் தொழில் தேடுகிறார்கள். இதே அவன் 15 வயதில் இஸ்லாம் சொன்னது போன்று ஒரு வியாபாரத்தில் ஈடுபட்டிருந்தால் அவனுடைய தந்தையுடைய சமுதாயத்துடைய சொத்து பாதுகாக்கப்பட்டிருக்கும். ஏனென்றால் இவன் 20 வருடங்களாக தன்னுடைய கல்வி கல்வி என்று இவனுக்காக வேண்டி செலவழிக்கப்பட்ட ஒவ்வொரு ரூபாயும் அவனுக்கு சொந்தமானதல்ல, ஒன்று அவனுடைய பெற்றோருடையது அல்லது குடும்பத்தாருடையது அல்லது சமுதாயத்துடையது. தொழிலில் அமர்ந்தவர் 45-50 கபரில் போய்விடுகிறார். தன்னுடைய வாழ்க்கையில் பெருவாதியானதை மண்ணாக்கிவிட்டு துனியாவை எவ்வாறு சம்பாதிக்கிறார்கள்? ஒரு பெரிய பணக்காரர் அவருடைய வாழ்க்கையை மாய்த்து சேர்த்து வைத்த அனைத்து சொத்துக்களையும் தன்னுடைய மகளுக்குரிய மாப்பிள்ளையாக வரும் அந்த உத்தியோகத்திற்கு முழுமையாக கொடுத்து விடுகிறார். முழு வாழ்க்கையையும் தியாகம் செய்து சம்பாதித்ததை ஒரே நாளையில் சூறையாடி செல்கிறார். ஆனால் இவர்கள் ஜகாத் கொடுப்பது கிடையாது, இவர்கள் சதக்கா செய்வது கிடையாது. இவர்களுடைய உத்தியோகத்துக்கு எங்கே சதக்கா என்று நீங்கள் காட்டுங்கள் எனக்கு. இவர்களுடைய உத்தியோகத்துக்கு இவர்கள் கொடுத்த ஜகாத் எங்கே என்று காட்டுங்கள். புலமாக்களிடம் கேட்டால் சொல்லுவார்கள் அவர்களுக்கு ஜகாத் கிடையாது. அவர்கள் ஒரு மாதத்துக்கு 2-3-4-5 லட்சம் ரூபாய் உழைப்பார்கள், ஆனால் அவர்களுக்கு ஜகாத் கிடையாது. ஏனென்றால் வியாபாரம் அல்லாது. நான் கேட்கிறேன், உத்தியோகம் என்பது இதற்கு முன்னால் எப்பொழுது இருந்தது? இந்த யூதர்களுடைய இந்த திட்டங்கள் வேலை பார்ப்பதற்கு முன்னால் 1900 முன்னால் இந்த உலகில் இந்த தலைப்பு எங்கே இருந்தது? எப்படி பத்துவா கொடுக்கப்படும்? நான் சொல்கிறேன், இந்த காலத்துடைய உலமாக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இவர்களுக்குரிய சதக்காவை தீர்மானிக்க வேண்டும். ஏனென்றால் முஸ்லிம்களுடைய சொத்துக்கள் எல்லாம் அங்கே போய் அடங்கி கொண்டிருக்கிறது. கிழக்கு மாகாணத்தை போய் பாருங்கள். நான் பகிரங்கமாக சொல்கிறேன், இந்த உங்களுடைய பகுதி உட்பட இந்த கிழக்கை நீங்கள் பாருங்கள். இந்த உத்தியோகத்தர்கள் சொத்து பிடிப்பவர்களாக இருக்கிறார்கள், சதக்கா செய்வர்களாக கிடையாது. ஏழைகள் அதிகரிக்கிறார்கள், பயங்கரமான வறுமையிலே வாடுகிறார்கள், பெண்கள் பிச்சை வாங்குகிறார்கள், ஆனால் இவர்கள் படோடபமான வாழ்க்கை வாழ்கிறார்கள். இவர்களுக்கு சமுதாயத்துடைய எந்த சிந்தனையும் கிடையாது. ஆனால் இவர்களை சேவகர்கள் என்று நாங்கள் சொல்ல வேண்டும், சேவை செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். என்ன சேவை செய்கிறார்கள்? ஒருவனுடைய கண் பொட்டையாக போகிறது, குருடு குருடனாக மாறப்போகிறான். 3 மாதத்துக்குள்ளால் ஆபரேஷன் செய்ய வேண்டும், 5 லட்சம் ரூபாய் செலவு இருக்கிறது. ஒரு டாக்டரிடம் போய் இந்த கண்ணை நீங்கள் ஃப்ரீயாக ஆபரேஷன் செய்யுங்கள் என்று பேசுங்கள். அவனுடைய வருட வருமானம் 1 கோடியை தாண்டக்கூடியதாக இருக்கும். ஆனால் ஒருவனுடைய ஆபரேஷனை ஃப்ரீயாக செய்ய மாட்டார். நான் ஒரு தீன் தாரியிடம் போனேன், ஒரு பெரிய தாடி வைத்து தலைப்பாகை கட்டி ஒரு வைத்தியர், ஒரு டாக்டர். அவரை நான் அவருடைய சீட்டில் இருக்கும் பொழுது சந்திக்க போனேன், ஒரு 7-8 வருடங்களுக்கு முன்னால். அவரிடம் போய் ஒரு ஏழையுடைய ஒரு விடயத்தை மசூரா செய்ய போனேன். அவர் அந்த சீட்டில் உட்கார்ந்திருக்கும் பொழுதுதான் போக வேண்டும். ஒரு பெரிய ஹாஸ்பிட்டலில் அவர் சொன்னார், நீங்கள் போய் என்னை டனல் பண்ணி விட்டு வாருங்கள், டனலின் பீஸ் கட்டி விட்டு வாருங்கள், நான் பேசுவேன், இல்லை என்றால் பேச மாட்டேன். பணம் கொடுத்தால் பேசுவார், இல்லை என்றால் பேச மாட்டான். இவர்களை நாங்கள் சேவகர்கள் என்று சொல்ல வேண்டும். இவர்கள் சமுதாயத்துக்கு சேவை செய்கிறார்கள் என்று சொல்ல வேண்டும். இந்த அளவு மண்டையர்களாக எங்களை ஆக்கினார்கள் இந்த யூதர்கள். இஸ்லாம் எங்களை இவ்வளவு கஷ்டப்படுத்தவில்லை. நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்காக வேண்டி இவ்வளவு எங்களுடைய வாழ்க்கையை மாய்த்து கொண்டு இவர்களை நாசமாக்குமாறு இஸ்லாம் சொல்லவில்லை. அவனுக்கு பருவ வயது வருகிறதா, திருமணம் செய்து வையுங்கள். ஒரு ஆணோ பெண்ணோ பருவ வயது வரும் பொழுது திருமணம் செய்தால் அவனுக்கு தன்னுடைய சொந்த பொறுப்புணர்வு வந்துவிடும். 16, 17, 18 ஆண் திருமணம் செய்தால், 13, 14, 15 பெண் திருமணம் செய்தால், இதுதான் அந்த காலமாக இருக்கிறது. நீங்கள் ஒரு 50 வருடம் பின்னால் போய் பாருங்கள், 100 வருடங்கள் முன்னால் உள்ள சரித்திரத்தை கேளுங்கள். ஏன் இந்த பெற்றோர்கள் எல்லாம் வாழ்க்கையை மாய்த்துக் கொள்கிறார்கள்? தன்னுடைய சொத்தை, தன்னுடைய இரத்தத்தை, வியர்வையை நோயாளியாகும் வரை தன்னை மாய்த்து கொண்டு இவர்களை ஏன் கட்டி எழுப்ப முயற்சி செய்து அவர்களுடைய முயற்சியில தோல்வி காண்கிறார்கள்? இன்று உங்களுடைய பாடசாலையில 5000 பிள்ளைகளுடைய விடயத்தில் 10,000 பெற்றோர்கள் முயற்சி செய்கிறார்கள். இதனுடைய உயர்வு எங்கே போய் சேருகிறது? இதிலே 1000 பேர்கள் கரை சேர மாட்டார்கள். நான் சொல்கிறேன், யூதர்களுடைய தலைப்புக்கு கீழாலாவது கரை சேர மாட்டார்கள். இதை அந்த பிள்ளையை ஒழுக்க சீலராக ஆக்கி வியாபாரத்தை படித்துக் கொடுத்து தன்னுடைய வழிமுறையிலே வழிகாட்டி வியாபாரத்தை, விவசாயத்தை, கால்நடை வளர்ப்பதை, கூலி தொழிலை, ஹலாலான சம்பாத்தியத்தை படித்துக் கொடுத்து இவைகளை எல்லாம் கேவலமாக நினைக்கிறார்கள். ஆனால் கேவலத்தை கண்ணியமாக நினைக்கிறார்கள். நான் கேட்கிறேன், கவர்மெண்ட் இந்த ஊழியர்களுக்கெல்லாம் எவ்வாறு சேலரி கொடுக்கிறது? எதன் மூலமாக? இந்த வியாபாரிகளுக்கு அடிக்கப்படும் டாக்ஸ் மூலமா? டாக்ஸ் இஸ்லாத்திலே ஹராமாக இருக்கிறது. அந்த ஹராமாக வசூலிக்கப்பட்ட பணம் மூலமா, சுய டிக்கெட் மூலமா, வட்டியின் மூலமா, பேங்கில சேகரமாகும் இபிஎஃப் போடப்படும் வட்டி மூலமா இவர்கள் போஷிக்கப்படுகிறார்கள். நான் இவைகளை எல்லாம் ஹராம் என்று பத்துவா கொடுக்க வரவில்லை. அதனை நீங்களே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் என்றாலும் கண்ணியம் கேவலப்படுத்தப்படுகிறது, கேவலம் கண்ணியப்படுத்தப்படுகிறது. உயர்ந்தது தாழ்ந்ததாக காட்டப்படுகிறது, தாழ்ந்தது உயர்ந்ததாக காட்டப்படுகிறது. நோக்கம் தேவையாக, தேவை நோக்கமா? இதுதான் பித்னாவுடைய காலமாக இருக்கிறது. ஐந்து காலங்களை பற்றி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முன்னறிவிப்பு செய்தார்கள். முதலாவது நபிமார்களுடைய காலம் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் முடிந்து விட்டது. இரண்டாவது அல் கிலாபத்து பாதி சலாசூன சனா, எனக்கு பின்னால் கிலாபத் 30 வருடங்கள் என்றார்கள். மூன்றாவது அய்யாமுல் முலூக், அதுதான் குலபாவுர் ராஷிதீன்களுக்கு பின்னால் உஸ்மானிய பேரரசு கவிழ்க்கப்படும் வரை, 1900 பின்னால் உள்ள காலம் வரை, 1924 வரை உள்ள காலமாக இருக்கிறது. அதுக்கு பின்னால் நபி அலைஹிஸ்ஸலாம் சொன்னார்கள், அய்யாமுல் ஃபித்ன் என்பதா, குழப்ப காலம், சோதனை காலம். குழப்பம் என்றால் விளக்கம் இல்லாத காலம். விளக்கம் தேவை என்றால் முன்னோர்களை நோக்க வேண்டும். இங்கே விளக்கம் கிடைக்காது, முன்னோர்களை நோக்க வேண்டும். இன்று மார்க்கம் என்பதாக குர்ஆன் ஹதீஸ் தான் மார்க்கம் என்ற பெயரை சொல்லிக்கொண்டு அனைத்து கேவலங்களையும் அனைத்து வழிகேடுகளையும் மார்க்கமாக்க நினைக்கிறார்கள். வழிகேடர்கள் அனைவரும் தங்களுடைய வழிகேட்டை நிறுவியது குர்ஆன் ஹதீஸின் மூலமாக, மறந்து விடாதீர்கள். நேர்வழி என்பது இந்த குர்ஆன் சுன்னாவை சஹாபாக்கள் இமாம்களின் வழிமுறையிலே எடுத்து நடக்கும் வழியாக இருக்கிறது. அதுவே அந்த நேர்வழியாக இருக்கிறது. இந்த காலத்தில் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்க முடியாது. இதுவரை இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரமாட்டார்கள் அதுவரை. ஏனென்றால் இந்த காலத்துக்கு பேர் அய்யாமுல் ஃபித்ன். திரும்பவும் சொன்னார்கள், சும்மத கூனு கிலாபத்த வரஹ்மா, பின்னால் திரும்பவும் கிலாபத் உம்மத்துக்கு ரஹ்மத்தாக இருக்கும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அது வரைக்கும், இமாம் மஹ்தி அலைஹிஸ்ஸலாம் வரும் வரைக்கும், ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் தஜ்ஜாலை கொல்லும் வரைக்கும், இந்த யூதர்கள் எல்லாம் கேவலப்படுத்தப்படும் வரைக்கும், وَيُؤْمِنُ أَهْلُ الْكِتَابِ إِلَّا لَيُؤْمِنَنَّ النَّبِيُّ قَبْلَ مَوْتِهِ حضرت عيسى عليه الصلاه والسلام மௌத்துக்கு முன்னால் இந்த யூத கிறிஸ்தவர்கள் எல்லாம் ஈமான் கொண்டு வருவார்கள் அல்லது கொலை செய்யப்படுவார்கள். அதுவரைக்கும் இஸ்லாமிய ஆட்சியை உருவாக்குவதாக பேசுபவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் எல்லாம் யூதர்களுடைய வார்த்தை பேசுகிறார்கள், மறந்து விடாதீர்கள். இஸ்லாமிய ஆட்சி தேவை. இஸ்லாமிய என்ன மறுமலர்ச்சி உண்டாக்க போகிறோம்? அன்புரே நல்லா அறிவினடியார்களே, இந்த காலத்தில் மூமின் யார் தெரியுமா? இந்த காலத்தில் உண்மையான இறை விசுவாசி யார் தெரியுமா? யார் இஸ்லாத்தை எடுத்து நடந்ததனால் கேவலப்படுத்தப்படுகிறானோ, ஒதுக்கப்படுகிறானோ, அவனை திரும்பி பார்க்காமல் விடப்படுகிறதோ, அவனை மடையர்களிலே சேர்க்கப்படுகிறதோ, அவன் தான் மூமின் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். புகாரி ஷரீஃபிலே ஹதீஸ் பதிவாகிறது, பதால் இஸ்லாமு கரீபன் சயஹூது கமா பதா. இந்த இஸ்லாம் ஒரு பரதேசியான நிலையிலே ஆரம்பிக்கப்பட்டது மதீனாவிலே. அன்று இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் மடையர்களாக பார்க்கப்பட்டார்கள். குப்பை கூலங்கள் கொட்டப்பட்டன, பாதையிலே முள்ளுகள் விரிக்கப்பட்டன, சுடு மணலிலே படுக்க போட்டு பாறாங்கள் ஏற்றப்பட்டது, நெருப்பு கங்குகளுக்கு மேலால் போட்டு வேதனை செய்யப்பட்டார்கள். மஸ்ஜிதுல் ஹராமுக்குள்ளால் இவர்களுக்கு தொழுவதற்குரிய சந்தர்ப்பம் கொடுக்கப்படவில்லை. அங்கே போனால் வேதனை செய்யப்பட்டார்கள். நபிலே சலாத்துடைய சுஜூதிலே ஒட்டக கொடல், அவிந்த ஒட்டக கொடல் போடப்பட்டது, புடவை மூலமாக கழுத்து கட்டி இருக்கப்பட்டது. இந்த நிலை திரும்பவும் வரும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுதான் இந்த காலமாக இருக்கிறது. இந்த காலத்தில் யார் இஸ்லாத்தை எடுத்து நடந்ததற்காக, இஸ்லாமிய குரல் கொடுத்ததற்காக கேவலப்படுத்தப்படுவானோ, ஒதுக்கப்படுவானோ, அவனுடைய கண்ணியம் பறிக்கப்படுமோ, அவனுடைய உரிமை பறிக்கப்படுமோ, அவன் தான் மூமின், மறந்து விடாதீர்கள். அந்த நாளையிலே உள்ள அந்த பரதேசிகளுக்கு சுபசோபனம் உண்டாகட்டும், நல்வாழ்வு உண்டாகட்டும் என்றார்கள் சொல்லுவாள். அவர்கள் யார் தெரியுமா? எனக்கு பின்னால் இந்த யூதர்கள் பசாதை உண்டாக்கினார்களே, லட்சுன் அவர்களுடைய இரண்டாவது பசாதுடைய நேரத்தில் என்னுடைய வழிமுறைகளிலே இவர்கள் செய்த பசாதுகளில் குழப்பங்களில் சீர்திருத்தம் செய்வார்களே, அவர்கள் தான் அந்த உறவாக்கள் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அந்த பரதேசிகள் என்றார்கள், அந்த ஒதுக்கப்படக்கூடிய மக்கள் என்றார்கள். எனவே அன்புடன் அல்லாஹ்வின் நல்லடியார்களே, வழிகேடுகள் பலவிதமான தோற்றங்களிலே உருவெடுத்து விட்டன. இந்த ஷியா காபிர்களுடைய வழிகேடு உங்களுடைய ஊர்களுக்குள்ளால் நுழைந்து கொண்டிருக்கிறது, நுழைந்து விட்டது. இவைகளை பொறுப்பெடுக்கும் பொறுப்பை அல்லாஹ் உங்களுடைய தலையில வைத்திருக்கிறார், உங்களுடைய பொறுப்பில இருக்கிறது, மறந்து விடாதீர்கள். இந்த நேரத்தில் நீங்கள் ஒன்றுபடவில்லை என்றால், சஹாபாக்களுடைய முன்னோர்களுடைய வழிமுறையை நிறுவவில்லை என்றால், இந்த கேவலமானவர்களை வழிகேடர்கள் என்று நிரூபிக்கவில்லை என்றால், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஃஅலைஹி லஅனத்துல்லாஹி வல் மலாயிகத்தி வன்னாஸ் அஜ்மாஈன், அவர்கள் மீது அல்லாஹ்வுடைய அவன் தூதருடைய முழு மனித சமுதாயத்துடைய சாபம் உண்டாகும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே அன்பிறந்த அல்லாஹ்வின் அடியார்களே, இந்த நிலையில் எங்களுடைய வியாபாரம், தொழில், எங்களுடைய உத்தியோகம், எங்களுடைய குடும்பம், எங்களுடைய என்று துன்யாவை பற்றி பிடித்துக் கொண்டிருக்கும் வரை அல்லாஹ்வுடைய சாபம் உண்டாகும் எங்களுக்கு. நாங்கள் இந்த நேரத்திலே பொறுப்பை விளங்க வேண்டும், ஒன்றுபட வேண்டும், இதனை மக்களுக்கு விழிப்புணர்வூட்ட வேண்டும். மக்கள் தெரியாமல் இருக்கிறார்கள், அவர்கள் தெரிந்து கொண்டால் இதனை விட்டு விடுவார்கள். அவர்களை குற்றம் சொல்லி குறை கோரி அவர்களுக்கு பத்துவா கொடுப்பதற்கு அல்ல, அவர்களை போட்டோ பிடித்து வாட்ஸ்அப்பில் வைபரிலே ஷியா காபிர் என்று சொல்ல அல்ல, அவர்களுடைய காலை பிடித்து அவர்களுடைய அகீதாவை சீர் செய்ய. இதற்காக வேண்டி ஒன்றுபட வேண்டும், நாங்கள் எங்களுடைய உணர்வுகள் உள்ள மூமின்களாக மாற வேண்டும். இன்று மூமின்கள் எல்லாம் ஜனாதாக்கள் போன்றிருக்கிறார்கள், அவர்களுக்கு இஸ்லாமிய எந்த சிந்தனையும் கிடையாது. ஏதாவது அவர்களுடைய துன்யாவுக்கு பாதகம் ஏற்படுகிறது என்றால் இரத்தத்தால் வேலை பார்ப்பார்கள், ஆனால் தீன் மையத்தாக கிடைக்கிறது, அதுக்காக வேண்டி எந்த ஒரு கவலைப்படுவதும் கிடையாது. எனவே இதற்காக வேண்டி ஒன்றுபட வேண்டும், ஒற்றுமையாக இந்த வேலைகளில் ஈடுபட வேண்டும், முன்னோர்களுடைய வழியை எங்களுடைய நேர் வழியாக எடுத்துக் கொள்ள வேண்டும். இதே நிலையில் அல்லாஹ்விடத்தில் நலவை கேட்க வேண்டும், தீமையிலிருந்து பாதுகாப்பு தேட வேண்டும். அல்லாஹு தஆலா நம் அனைவரையும் ஹக்கை ஹக்காக விளங்கி அதனை எடுத்து நடக்கவும் பாத்தில்களை தவிர்த்து நடக்கவும் தௌஃபிக் செய்வானா. அல்லாஹ் நம்முடைய பாவங்களை மன்னிப்பாயா. நம்மிலே யாரெல்லாம் கபராளிகளாக ஆகிவிட்டார்களோ அவர்களுடைய கபர்களை சுவர்க்க பூங்காவனங்களாக ஆக்குவாயா. நம்முடைய இறுதி முடிவுகளை நல்லதாக ஆக்குவாயா. இஸ்லாத்தையும் முஸ்லிம்களையும் பாதுகாப்பாயா. எல்லா பாத்தில்களையும் சுட்டெரிப்பாயா. எல்லா விதத்திலும் இந்த ஹக்கை உறுதிப்படுத்துவாயா. ஹக்கான மூமின்களாக வாழ்ந்து மரணிக்க தௌஃபிக் செய்வாயா. முழு உலகிலும் முஸ்லிம்களுடைய பிரச்சனைகளை தீர்த்து வைப்பாயா. முஸ்லிம்களை இஸ்லாத்தின் பக்கம் மீட்டெடுப்பாயா. ஜன்னத்துல் பிர்தௌஸிலே ஒன்று சேர்ப்பாயா. துஆக்களை கபூல் செய்வாயா. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.
அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இது போன்ற இன்னும் பல பயான் சொற்பொழிவுகளை எமது இணையதளமாகிய www.acmyc.com இணையதளம் மூலமாக டவுன்லோட் செய்து கொள்ள முடியும். வஸ்ஸலாம்.
That I see, I know it's hard to believe, but it's from the Almighty. When the leaves fall from the tree, every plant that grows on land, when the waves flow in the sea, it's by His command. Subhanallah, walhamdulillah, wa la ilaha illallah. Subhanallah.